அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 15.
சுயநலம் தவறில்லை. நான் சொல்வது சுயநலத்திலே நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள், சுயநலத்தை தான் சொன்னார்கள். ஒரு சின்ன மாற்றத்தோடு சொன்னார்கள். தமிழில் சில மருந்து சிலதோடு சேர்த்து சாப்பிட்டா வேற பயன் தந்துவிடும். சும்மா சாப்பிட்டா அதுக்கு ஒரு பயன், தேனோட சாப்பிடு இதோட சாப்பிடு அப்படி ஒவ்வொன்று சேர்க்கிற பொழுது பயன் மாறும் அல்லவா. சுயநலத்துக்கு ஒரு மாற்று மருந்து கொடுத்தார்கள். என்னவென்றால், சுயநலமாக இரு. எப்படி சுயநலமாக இரு என்று கேட்டால், நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்காதே, என் மனைவி வாழ வேண்டும் என்று நினை. அதுவும் சுயநலம் தானே. இவ்வளவும் தான் சுயநலத்தில் ஒரு மாற்றம். நீ வாழ நினைக்காமல் உன் மனைவியை வாழ வைக்க நினை. மனைவி நீ வாழ வேண்டும் என்று நினைக்காமல் கணவனை வாழ வைக்க நினை. இப்ப ரெண்டு பேரும் சுயநலம் திருப்திப்பட்டு விடுகிறது, பொதுநலமும் வந்து விடுகிறது. நான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் சுயநலம் மட்டும்தான் மிஞ்சும், பொதுநலம் இல்லை. என் மனைவி வாழட்டும் என்று நினைக்கிற பொழுது பொதுநலம் வந்து விடுகிறது. மனைவி நான் வாழ வேணும் என்று நினைத்தால் பொதுநலம் வந்து விடுகிறது. அப்போ பொதுநலமும் வந்து சுயநலமும் நிறைவேறுகிற பகுதி தான் நம்முடைய இல்லற பகுதி என்பதை மறந்து போவார்கள். அநியாயத்துக்கு சில பேர் முற்போக்கு என்ற வகையிலே இந்த விஷயங்களை ஏற்றுகிறார்கள். ஏன் கணவனுக்கு மனைவி சாப்பாடு போட வேண்டும், ஏன் அவளும் சமமாக சாப்பிடக்கூடாதா, அவனுக்கு இவ்வளவு தயிர் போட்டால் எனக்கும் ஒரு கப் தயிர் வை, அப்படி நினைப்பதில் என்ன இருக்கிறது. மனைவி நினைக்க வேண்டும், என் கணவன் நன்றாக சாப்பிடுகிறானே என்று மனைவிக்கு மகிழ்ச்சி வர வேண்டும். கணவன் நினைக்க வேண்டும், என் மனைவியும் இதை உண்ண வேண்டுமே என்று நினைக்கிற பொழுதுதான் அன்பு பிணைப்பு ஏற்படுகிறது. அதுதான் மனித சமுதாயம், அதுதான் மனித, மற்றது விலங்கு சமுதாயம். அதனாலே தான் பழைய மரபொன்று வைத்திருந்தார்கள், இப்ப நாம அந்த சுகாதாரத்துக்கு கேடு நிறுத்திட்டோம். பழைய மரபிலே கணவன் சாப்பிட்ட எச்சில் கோப்பையிலே மனைவி சாப்பிடுவதென்று ஒரு முறை இருந்தது. கொழுப்பு தானே ஆம்பளைகளுக்கு. கணவன் சாப்பிட்ட கோப்பையிலே மனைவி சாப்பிடுவது என்று ஒரு மரபு வைத்திருந்தார்கள். இப்ப எல்லாம் அதை கிண்டல் பண்ணுகிறார்கள். அவ்வளவு ஆம்பளைகளுக்கு கொழுப்பா, எச்சி சவுரம் மனைவி சாப்பிடுற, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. எல்லாம் நல்லபடி பார்த்தா நல்லது, கெட்டபடி பார்த்தா கெட்டது, அவ்வளவு தான். பார்க்கிறவனுடைய பார்வையிலே இருக்கிறதே தவிர அதுக்கு காரணம் பலது சொல்லுகிறார்கள் நம் பெரியவர்கள். கணவன் ஏன் கணவன் சாப்பாடில்லை மனைவி சாப்பிட வேண்டும் என்றால், கணவனுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், என் மனைவியும் சாப்பிட இருக்கிறாள், ஆகவே எனக்கு அவள் அன்பின் நிமித்தம் எல்லா நல்லதையும் எனக்கு போடுவாள், அதில் ஒரு பகுதி நான் மனைவிக்கு வைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி கணவனுக்கு வருவதற்காகத்தான் இந்த பயிற்சி. சில பேர் இருக்கிறான், அவள் போட போட எல்லாம் தின்றுட்டு போயிடுவான். அதுதானே ஒரு பழமொழியும் வைத்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், என்ன செய்யறது, அப்படி வாய்ச்சா அவள் தலைவிதி ஊழ் என்று விட வேண்டியதுதான். நல்ல கணவன் சாப்பிடுகிற பொழுது, அடே இவள் இயல்பு எனக்கு தெரியும், நான் சாப்பிடுவதை தான் இவளுக்கு மகிழ்ச்சி, அவள் தனக்கு வைக்காமல் எல்லாவற்றையும் போடுவாள் என்று நினைத்தால் கணவன் அதை இல்லை நீ வையன்றா அவள் வைக்க மாட்டாள். அன்புள்ள பெண்களுக்கு அது இயல்பு. இப்ப தீமையைத்தான் நாங்கள் பயிற்சி பண்றோமே தவிர நன்மை இயல்பாகவே இருக்கிறது. அன்புள்ள மனைவி ஒரு நல்ல உணவு கணவன் ருசித்து சாப்பிட்டால் அவள் அவனுக்கு போடத்தான் விரும்புவாள். அவள் சாப்பிடுவதை விட அதில் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அப்போ அவள் அப்படி போடுவாள் என்று தெரியும் கணவனுக்கு. இல்லப்பா உனக்கு ஒரு பகுதி வச்சிரு என்றால் அவள் வச்சிருக்க மாட்டாள் என்று தெரியும். அப்ப போட வச்சுட்டு மிச்சம் விடுறவன் போல மிச்சம் விட்டுட்டு போனால் அது மனைவிக்கு போய் சேரும் என்பதற்காகத்தான் பழைய காலத்தில் இந்த பண்பாட்டை கொண்டு வந்தார்கள். இது ஒன்று. இன்னும் வேறு ரகசியங்களும் அதற்குள்ளே உண்டு. ஒரு பெண் கணவனை ஈர்ப்பதிலே முக்கியமான விஷயங்களிலே ஒன்றாக திருவள்ளுவர் அட்டில் தொழில் வன்மை என்று ஒன்று சொல்றார். சமையல் கெட்டித்தனம் இருக்க வேண்டும் பெண்களுக்கு. இப்பதானே கடை இருக்க ஆர்டர் பண்ணலாம் என்று நினைக்காதீர்கள். கணவன் மனைவியினுடைய கை சமையல் வன்மை கணவனை ஈர்க்கிற கருவிகளிலே அழகுக்கு அடுத்தபடி அதற்கு இடம். இன்னும் சொல்ல போனால் அதைவிட முன் அழகு கூட அனுபவத்துக்கு பின்பு குன்றிவிடும். சமையல் வர வர கூடும். ஆகவே சமையல் வன்மை என்பது கணவனுக்கு ஈர்ப்பு ஏற்படுத்துகிற ஒன்று. அதனாலே பெண்களுக்கு சமையல் தெரிய வேண்டும். இந்த முறையிலே என்ன செய்தார் என்றால், இப்ப கணவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். சாப்பிடுகிற பொழுது ஒருத்தனுக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஒவ்வொன்று பிடிக்கும். அப்போ போன உடனே மனைவி கணவனுக்கு பிடிச்ச சாப்பாட்டு முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் அவனை ஈர்க்கலாம். அப்ப எப்படி செய்வது? முதல் நாள் போன உடனேயே ஒரு நோட் காப்பி வைத்து பேனையை வைத்து, அத்தான் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், காரமா எவ்வளவு எத்தனை ஸ்பூன் போடட்டும், இப்படி கேட்டு எழுதினா அது குடும்பமாகுமா? அதுக்கான பயிற்சி இது ஒன்று. கணவனுக்கு சாப்பாடு போட்டு ஒரு 10 கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்ட உடனே அவள் இளைய பார்த்தால் இவள் கண்டுபிடித்துக் கொள்வாள் இவனுக்கு என்ன காரம் எப்படி இருக்க வேண்டும், உப்பு எப்படி இருக்க வேண்டும். இதுல மிச்சம் விட்டுட்டார். இந்த நுட்பத்தை கேளாமலே தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வந்த முறைகளிலே ஒன்றாகவும் தான் இந்த உணவு முறை வந்தது. இதெல்லாம் இப்ப சுகாதாரத்துக்கு எச்சில் சாப்பாடா சுகாதார, நான் கேட்கிறேன் சுகாதாரம் பார்த்தா கணவன் மனைவியா வாழ முடியுமா? இதுக்கு மேல நான் கேட்கப்படாது. இந்த இணைப்பு தான் வாழ்க்கை. அன்பு அப்படியே நெகிழ்ந்து 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 அதற்கு பிறகு கணவன் மனைவி உண்ண வேணும் என்று நினைக்க வேண்டும், மனைவி கணவன் உண்ண வேண்டும் நினைக்க வேண்டும், குழந்தை பிறந்ததா ரெண்டு பேரும் பிள்ளை உண்ண வேணும் என்று நினைப்பார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்க எனக்கு அது உங்க பயிற்சி எப்படியோ தெரியாது, நான் ஒரு தனி மனிதனாக வாழ்ந்தாலும் என் நிலை சொல்லுகிறேன். ஒரு நல்ல உணவு, எனக்கு பிடித்த நல்ல உணவு என்று ஒன்றைக்கு வந்துவிட்டால், வீட்டிலே குழந்தைகள் இருந்தால், அவர்களுக்கு கொடுக்காமல் நான் தின்றால் அவர்கள் அப்பன் அம்மையே இல்லை. ஒரு நல்ல தாய் தந்தையர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கையில கிடைக்குதுன்னு வைங்க, அதுதான் பிரம்மச்சரியத்துக்கும் கிரகஸ்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். பிரம்மச்சரியனா இருந்திருந்தா லபக் லபக்குன்னு போட்டுருவான், அண்ணந்தம்பிக்கு வச்சதையும் எடுத்து தின்றுவான், நல்லா இருக்குண்டு. ஆனா எப்ப கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறக்குதோ அதுக்கு பிறகு அவனுக்கு அமிர்தமா பிடிக்கிற உணவாகட்டும் வாய்க்குள்ள போகாது. பிள்ளைக்கு கொடுத்து, பிள்ளை சாப்பிட்டு முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கொடுத்து, மனைவியும் கொடுத்து, பிள்ளை சாப்பிடுவதை பார்த்து மகிழ்வது இருக்கிறதே, இதுதான் சமுதாய இணைப்பு இல்லறம். அப்பா தனியா இரு, அம்மா தனியா இரு, பிள்ளை தனியா இரு, பிள்ளைக்கு இவ்வளவு சமையல் பண்ணினோன்னு அப்படி மூன்று கூறா பிரிச்சு, இது அப்பா பங்கு, இது அம்மா பங்கு, இது குடும்பமா நடத்துற சந்தை நடத்துற அவரவர் கூறு அவரவருக்கா, இந்த சாப்பாடு அப்பாவுக்கு விருப்பம் அம்மா சாப்பிட மாட்டாள், இந்த சாப்பாடு பிள்ளைக்கு விருப்பம் அப்பா சாப்பிட மாட்டார், இப்படி இருந்தா தானே ஒரு ஒரு கயிறு கட்டுப்படும், குடும்பம் அப்படி இணையும். சாப்பாடு என்றால் சரி சமமாக அறிவுபூர்வமாக குடும்பம் நடத்துகிறோம், சரி சமமாக மூன்று துண்டாக பிரித்து அப்பா ஒரு துண்டு துண்டு, இதனை மருந்தா தண்ணி போட்டு குடிக்கிறதுக்கு. பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாடு என்றா அப்பா வாயில வைக்க மாட்டான் சார். நான் உலகத்தில் சொல்றது முந்தையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு மூன்று அருவறுப்புகள் என்னை பொறுத்தளவிலே. அதில் முதல் அருவறுப்பு பிள்ளையோடு போட்டி போட்டு சாப்பிடுகிற அப்பா, உலகத்தில் சகிக்க முடியாத ஒரு விஷயம் அது. சில அப்பன் அப்படி இருக்கிறார்கள் பாருங்க, அம்மா ஏதாவது பொரியலை மகனுக்கு கூட போட்டா அது என்ன அவனுக்கு மட்டும் போடுற எனக்கும் போடு, அண்டைக்கே டிவோர்ஸ் பண்ணிடுவான். சில அப்பன்மார் அப்படி இருக்க, எனக்கும் தான் சமமா பிள்ளைக்கு மட்டும், இப்ப நீ பிள்ளைய பார்த்தோன்னே என்ன நீ கவனிக்கிறதுலங்கிறான் சில அப்பா. அட பைத்தியக்காரா, பிள்ளைக்கு சாப்பாடு நீயா இல்லவா போடணும், மனைவி போட்டாலும் எனக்கு வேணாண்டி அவனுக்கு போடு, என்னமோ வயிறு சரியில்லாம இருக்கு அப்பா சொல்ல வேணும், அப்பதான் அது குடும்பம். சில தந்தைமார் பிள்ளையோடு போட்டி போட்டு சாப்பிடுவார்கள், முதல் அருவறுப்பு. இரண்டாவது அருவறுப்பு, சில தாய்மார் பெண்களோடு போட்டி போட்டு அலங்காரம் பண்ணி கொள்வார்கள், அதையும் சொல்லத்தானே வேண்டும். அப்பா அவர் சொன்னார், அதான் அவளுக்கு மட்டும் அந்த சேலை வாங்கி கொடுக்குறேன், எனக்கும் ஒரு நைலக்ஸ் வாங்கி கொடு. எப்ப பெண் தோளுக்கு மேலே வளர்ந்து அலங்காரம் பண்ண தொடங்கினாலோ அம்மா அலங்காரத்தை குறைச்சே ஆயிட வேண்டும். இதெல்லாம் சட்டம் இல்லை, உணர்வு. நல்ல ஒரு சேலை வாங்கிட்டாரா, அவள் உடுக்கட்டும், அவள் உடுத்து பார்த்து மகிழ வேணும், ஒரு நகையா அது அது பிள்ளை போடட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டும். அப்போ தந்தையோடு பிள்ளையோடு போட்டி போடுகிற தாப்பன் உணவுகிற பொழுது, தாயோடு மகளோடு போட்டி போடுகிற தாய் அலங்காரம் பண்ணுகிற பொழுது, மூன்றாவது அருவறுப்பு சொல்லுகிறேன், மாணவனோடு போட்டி போடுகிற ஆசிரியன். சில வாத்தியமாருக்கு பிள்ளை மாணவர்கள் படித்தா பொறாம வந்துடும், என்னை விட நல்லா படிக்கிறானே என்று, அப்படி வரக்கூடாது. மாணவனுடைய கல்வி பார்த்து எவன் மகிழ்கிறானோ, இதை என்ன வென்று விட்டான் என்று எவன், அதான் தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்றான் திருவள்ளுவர். உலகம் பூராவுக்கும் சந்தோஷம்டா, என்ன என்னுடைய மாணவன் இப்ப உங்கள ஒருத்தர் வந்து என்ன மடக்க வேணும் அப்பதான் நீ சந்தோஷம், அது பொறாமையா கோபமா? ஜனகனுடைய சபைக்கு ராமனை அழைத்து கொண்டு வந்து விடுகிறான் விஸ்வாமித்திரன், இன்னும் இல்லறத்துக்குள்ளே நுழையில, இதெல்லாம் முன்னுரைக்குள்ளே சேர்த்தி. விஸ்வாமித்திரன் ராமரை அழைத்து கொண்டு வந்து விடுகிறார், வந்த உடனே ராமரை பற்றி சொல்ல வேணும். அப்ப விஸ்வாமித்திரன் எழும்பி சொல்லுகிறான் ராமனுடைய பெருமை எல்லாம் சொல்வதாக பாலகாண்டத்திலே ஒரு பகுதி. பல விஷயங்களும் சொல்லிக்கொண்டு வந்த விஸ்வாமித்திரன் சொன்னான், ஜனகனே நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள், இந்த ராமனுக்கு நான் தாண்டா அஸ்திர பிரயோகம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். நிறைய அஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கிறார் வர்ற வழியிலே. நான் தாண்டா இவனுக்கு அஸ்திர பிரயோகங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். எனக்கு என்ன ஆச்சரியம், அந்த அஸ்திரங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிற பொழுது இப்படி வேலை செய்யல, இவனிடம் போன பொழுது அதிகமா வேலை செய்துடான். எங்கேயாவது ஒரு வாத்தியார் இப்படி பாராட்டி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அவன் நல்ல வாத்தியார்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் பெரும் புலவர்கள் புலவர்கள் தான். இந்த அஸ்திரம் எல்லாம் என்னிடம் இருந்த பொழுது செய்யாத வேலை ராமனிடம் போய் செய்கிறது. இதை சும்மா சொல்லி இருந்தால் இவன் ஒரு அறிவாளி இல்லை, அறிவாளிக்கு அதை சங்கடம் தர வேண்டாமா? அதையும் சொல்லுகிறான் கம்பன். என்ன தெரியுமா சொன்னான், ஈந்தேனும் மனம் உட்க இவர்க்கு ஏவல் செய்குணவாள். நான் கொடுக்கிற அஸ்திரங்கள் எனக்கு கஷ்டமா இருக்குடா, நான் இதெல்லாம் இத்தனை நாள் போட்டு பார்த்தா அது இந்த மாதிரிலாம் இந்த அம்பு போனது கிடையாது, இவன் போட்டா போகுதுடான்றான். ஒரு சொல்ல கம்பன் சேர்த்தான், மனம் உட்க எனக்கே சங்கடமா இருக்குடான்றான். இவ்வளவு நாள இந்த திருக்குறளை நான் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு சொல்லவர்களையே இப்ப இந்த பையன் சொல்றானே என்று கேட்டவுடன் வர ஒரு வியப்பு இருக்குது பாருங்க. அது மகிழ்ச்சியும் தான், சங்கடமும் தான். ஆனா அதை எவன் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் தான் குரு. இவன் எனக்கு போட்டியாக வந்துட்டான் என்று நினைச்சிட்டானோ ஒரு ஆசிரியன். அதுக்கு பிறகு தந்த பிள்ளையோடு போட்டி போட்ட தந்தையும் இவனும் ஒன்றுதான். இந்த மூன்று அருவறுப்புகள் இருக்கின்றன. இதை மனதில் எப்பவும் வச்சுக்கொள்ளுங்கள். தன் பிள்ளை சாப்பிட்டா அப்பாவுக்கு மகிழ்ச்சி பெறவன், சாப்பிட்றது தான் மகிழ்ச்சி. அம்மா கூட கருணையாலே அப்பா பாவன் ரொம்ப நேரமா வாய பார்க்கிறாரேன்னு ஒரு துண்டு போட்டாலும், அப்பா இல்லடி இதெல்லாம் இன்னைக்கு என்னமோ எனக்கு ஒத்துக்கலதே, இப்படி ஏதாவது சொல்லி மகனுக்கு கொடுத்தா அவன் ஒரு உயர் தந்தை. அப்படி நீ கொடுத்துப்பார், நாளைக்கு நீ முதுமையாக இருக்கிற பொழுது உன் பிள்ளை உனக்கு தருவான், உன் பிள்ளை உனக்கு தருவான். இப்ப ஏன் பிள்ளைகள் கொண்டு போய் விடுகிறார்கள் தெரியுமா? பெற்றோர்கள் அப்படி இருந்து விட்டோம், பாசத்தை பகிர்ந்து கொள்ளாத விட்டால் பிறகு துன்பம்தான். வீட்டிலே அனாவசியமா இருக்கிற ஒரு பொருள் துன்பம்தானே. அது அனாவசியம் இல்லை என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைப்பு உண்டாக வேண்டும். அந்த இணைப்பு உண்டாக்குகிற முறைதான் நம் தமிழர்களுடைய இல்லற முறை. இதை சொல்லத்தான் இவ்வளவு பாடுபட்டேன். அந்த இணைப்பு வர வேண்டும் தான். குடும்பங்களுக்குள்ளே ஒரு பாசம் பற்று ஒருத்தர் ஒருத்தரக்கு, அங்கே சுயநலமும் நிறைவேறுகிறது, பொதுநலமும் உண்டாகிறது. நான் என்னை பாதுகாக்கிறேன் என்கிற பொழுது சுயநலம் மட்டும்தான். நான் மற்றவனை பார்க்கிறேன், மற்றவன் என்னை பாதுகாக்கிறான் என்கிற பொழுது ரெண்டு பேருடைய சுயநலமும் நிறைவேறி அதற்குள்ளே ஒரு பொதுநலமும் விருத்தி ஆகிறது. இந்த பொதுநல விருத்திக்குத்தான் தமிழர்களுடைய இல்லறம் என்று பெயர். உணவு முறையாகட்டும் என்ற எதுவாகட்டும் மற்றவர்களுக்காக வாழ பழகுவது. இப்பெல்லாம் பாருங்கள், இந்த புரட்சியாளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் சுயநலத்தை தான் போதிக்கிறார்கள். மனைவி இப்படித்தான் இருக்கும், அவள் அவளுடைய சுதந்திரத்திலே தலையிட நீ யார், மனைவி அவள் இஷ்டத்துக்கு போய் ராத்திரி 12 மணிக்கு வரட்டும், கணவன் அங்க போய் வரட்டும், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு தேசத்துக்கு சொல்கிற பொழுது எல்லாரும் பொதுநலமா வாழுங்கள் என்கிறார்கள். இல்லத்திலே தொடங்காத பொதுநலம் எப்படி தேசத்திலே வரும்? தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பொதுநலம் வேண்டுமா இல்லையா? அது பொதுநலம் தேவை என்றால் நீ வா, இல்லறத்திலே பொதுநலத்தை பழக்கு. உனக்காக வாழாதே, உன் குடும்பத்துக்காக வாழ். அப்படி வாழுகிற பிள்ளை நாளைக்கு நாட்டுக்காக வாழ்வான். நீங்கள் குடும்பத்துக்காக வாழாமல் உங்களுக்காகவே வாழ்ந்து பழகி பழகித்தான் இன்றைக்கு நாட்டுக்காக வாழுகிற தலைவர்கள் இல்லாமல் போனார்கள். நாட்டுக்காக வாழுகிற தலைவர்கள், ஏனென்றால் நாம் எல்லாம் பிழையா போக தொடங்கிவிட்டோம். உண்மையா நான் நேரா இப்ப திருக்குறளை தொடங்கலாம், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் என்று தொடங்கலாம், சொல்லி பிரயோசனம் இல்லை. இந்த பாதிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் வாழ்க்கையிலே மாற்றம் நிகழும். இந்த பாதிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பிழையான ஒரு வழியிலே போனபடியால் தான் இன்றைக்கு பொதுநலம் என்பது இல்லாமல் போய்விட்டது. போர், அயல் நாட்டுக்காரன் போர் தொடங்குகிற பொழுதுதான் பொதுநலம் பற்றி பேசுகிறோம். நீ அன்றாடம் அதை பற்றி நினை, அன்றாடம் அதை பற்றி நினைக்க வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் உண்ணுகிற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், அதெல்லாம் இப்ப நாகரிகம் என்று விட்டுட்டோம். என்ன, ஒரு பிடி உணவை எடுத்து அப்படி வைப்பார்கள், அது வழிபாடாகட்டும், என்ன மண்ணாங்கட்டி ஆகட்டும், அது வழிபாட்டின் பேரில் வைக்கிறார்கள். இதெல்லாம் கடவுள் வந்து சாப்பிட்றாரா? இவன் பகுத்தறிவாதி கேள்வி கேட்பான், இதெல்லாம் கடவுள் சாப்பிட்றாரா? ஏ, ஒரு பிடி சோறு போட்டால் அதிலே ஒரு கோழி சாப்பிடும், ஒரு நாய் சாப்பிடும், இல்லை இன்னும் கொஞ்சம் போகுதா 100 எறும்பு சாப்பிடும், இன்னும் கொஞ்சம் போனா 1000 பாக்டீரியா சாப்பிடும். ஏதோ உன்னுடைய உணவை உலகத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ற ஒரு திருப்தி உனக்கு வருவதிலே என்ன குறைவு வரும் என்று கேட்கிறேன். நீயே உழைத்து நீயே சமைத்து நீயே சாப்பிட்டால் நீ மிருகமா, மனுதானா? அதனாலேதான் நம்முடைய அன்பு பகிர்வுக்கான கருவிதான் இல்லறம் என்று நம்முடைய இல்லறம். இந்த தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்கிறார்களே, அது என்ன குணம் என்று கேட்டால் எல்லாரும் முழுசுறான். இதுதான் தனியே அவருக்குரிய குணம். இது நம் வாழ்க்கை பண்பாடு. இதுல எந்த பயல் எவ்வளவு அறிவாளி வந்தாலும் அவன் என்னதான் முடிச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணட்டும், கையை வைக்க விடப்படாது. இதெல்லாம் வெளியில பேசவன், வீட்டில பேசப்படாது என்று நிறுத்திரவனும். பெரியவர்கள் அதை பழகுங்கள். இந்த புரட்சியெல்லாம் நீ எங்கேயும் போய் பேசு, வீட்டில வராதே, அம்மா அப்பா வணங்கு. இந்த பண்பாடெல்லாம் நம்மள ஊர்னதல்லவா. இதை சொல்லிக் கொடுக்கிற முறைதான் இல்லறம். இது மெல்ல மெல்ல நிமிர்ந்து நிமிர்ந்து போகிற பொழுது அன்பு அருளாக மாறும். அன்பு அருளாக மாறினால் துறவு தானாக தொடங்கும். நீங்கள் ஒன்றும் துறவரத்துக்கு போய் கஷாயம் கட்டி போய் நான் தீட்சை பெற்று துறவு தொடங்கணும் ஒரு அவசியமும் இல்லை. ஒரு நல்ல தாய் துறவிதான், ஒரு நல்ல தந்தை துறவிதான், மற்றவர்களுக்காக தன் தேவையை விட்டுக் கொடுக்கிறவன் எல்லாரும் துறவிதான். காந்தி துறவி இல்லையா, காமராஜர் துறவி இல்லையா, தம் தேவையை மற்றவனுக்காக விட்டுக் கொடுத்தால் துறவிதான். இப்போ நீ பிள்ளைக்காக விட்டுக் கொடுக்க தொடங்குகிறாயா, மனைவிக்காக விட்டுக் கொடுக்க தொடங்குகிறாயா, துறவு ஆரம்பமாயிற்று, இல்லறத்திலே அந்த பயிற்சி தொடங்கி விட்டது. அது அருளாக மாறுகிற பொழுது துறவரம் தானாக நிகழும், தானாக நிகழும். அதற்கான பயிற்சியை தராவிட்டால் இல்லறம் இல்லறம் இல்லை. ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள், இல்லறம் இல்லறம் இல்லை. இல்லறத்துக்கு அடிப்படை சுயநலமாக இருக்கிற ஒரு மனிதனை அன்பிலே. இந்த மா பிசைவீர்களே, சப்பாத்திக்கு மாவை தனியா போட்டு சப்பாத்தி சுடலாங்களா, தண்ணி விட்டு பிசைஞ்சு அதை பக்குவப்படுத்தி அடிச்சு தட்டி உருட்டினா சப்பாத்தி சாப்பிட நல்லா இருக்கிறதல்லவா. அது மாதிரி கடவுள் பிரம்மச்சரியத்திலே மாவாக நம்மை வைத்திருக்கிறார். அன்பு என்கின்ற நீரை வார்த்து பிசைந்து ரொட்டியாக்கி சப்பாத்தியாக்கி கொடுங்கள், உலகம் பயன்பெறும். அதுக்குத்தான் இல்லறம், அதுக்குத்தான் இல்லறம். அப்ப இந்த இல்லறத்தை ஆரம்பிக்க வேண்டும் திருவள்ளுவர் நினைக்கிறார். இல்லறம் இல்லாவிட்டால் துறவரம் இல்லை, அது அவருக்கு தெளிவான தமிழர்களுடைய முடிவு. திடீரென்று ஒருவன் துறவையாகிறான் என்றால் போன பிறப்பிலே அவன் அன்பை நிறைய சம்பாதித்து விட்டான் என்று அர்த்தம். அப்படி ஆனால் தான் அவன் துறவி. அதனாலே தான் பிரம்மச்சரியத்தை இரண்டாக பிரித்தார்கள். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், பௌதீக பிரம்மச்சாரி, நைத்திய பிரம்மச்சாரி என்று பிரம்மச்சாரியிலே ரெண்டு வகை. பௌதீக பிரம்மச்சாரி என்றால் கற்கும் பருவம் வரை தன்னுடைய புலனடக்கம் பண்ணி கற்பது, அவன் பௌதீக பிரம்மச்சாரி, அது கட்டாயம், எல்லாருக்கும் உரியது. நைத்திய பிரம்மச்சாரி என்றால் வாழ்நாள் பூராகவும் புல இன்பங்களை விட்டு வாழ்வது, இவனுக்கு நைத்திய பிரம்மச்சாரி என்று பெயர். அப்போ எல்லாரும் கட்டாயம் பௌதீக பிரம்மச்சாரியா கற்கும் பருவத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த பிரம்மச்சாரிக்கு அன்பு செய்கிற பயிற்சி வராது. நான் எப்பவும் சொல்றேன், பிள்ளைக்கும் ஒருவன் பிள்ளை அப்பாவாகிறதுக்கு என்ன வித்தியாசம், பிள்ளையாக இருக்கிற பொழுது அவன் மற்றவருடைய அன்பை வாங்குவான், அப்பா கொடுப்பார் அம்மா கொடுப்பார் வாங்குவான். எப்ப அவனுக்கு திருமணம் ஆகி அவனுக்கென்ற ஒரு குடும்பம் வருகிறதோ அன்றுதான் அவன் பயிற்சி அன்பை செய்ய பழகுவான். வீட்டிலேயே நீங்க பார்க்கிறீர்கள் தானே, அம்மா எத்தனையோ நாள் உளுந்தாட்டி ஆட்டி தோசை சுட்டு இவன் ஒரு 1000 தோசை தின்றுப்பான். ஒரு நாள் அம்மா உளுந்தாட்டியே கைவலிக்குதான்னு கேட்டிருக்கிறானா, என்ன லேட்டாச்சு லேட்டாச்சு சுடு சுடுன்னு அம்மாவே. இதே மனைவி வந்து தோசை ஒரு நாள் ஆட்டினோடனே இந்த பொன்னான கைகள் புண்ணாகலாகமா, இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் உச்சத்துக்கு வர்ற இடம் இதுதான். படுபாவி, இது வரைக்கும் 100,000 தோசை சுட்டு போட்டிருப்பேன், ஒரு நாள் கேட்டிருப்பியா என்ன என்ன தெரியுமா, தப்பா நினைக்காதீங்க, அது அம்மா கோபிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா உங்க கணவரும் அப்படித்தான் பாடினார் உங்களை பார்த்து. நம்ம வீட்டுக்காரர் அப்படித்தான், அவங்க அம்மா பத்தி பாடலையே என்ன பத்தி தானே பாடினார். அப்ப இவன் பாடுறான், இது எல்லாம் பரம்பரையா வர்ற நோய் என்று நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். அப்போ இந்த அன்பை பயிற்சி பண்ணுவது. அப்ப அதனாலதான் பிரம்மச்சாரிக்கு அன்பு அன்பை வாங்க தெரியுமே தவிர கொடுக்க தெரியாது. இல்லறத்தானுக்குத்தான் அன்பை கொடுக்க தெரியும். ஒவ்வொரு நாளும் அன்பு விருத்தியாகாத பட்சத்திலே, இப்ப அப்படி வந்து விட்டோம் சுயநலமாக, நான் என் மனைவி என் பிள்ளை, அம்மா அப்பாவை கூட தூர தள்ளி வச்சாகிட்டு அது இப்போ ஒரு நாகரிகமாக வளர்கிறது. நான் என்னை கேட்டால் என்னை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக்கினாள், பல பேரோடு நானும் ஒரு போட்டியாளன் வரிசையில் சேரு. இல்லை, நான் கொண்டு வரக்கூடிய முதல் சட்டம், இந்த நாட்டில் இருக்கிற அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களை உடனடியாக மூடுங்கள் என்றேன். ஏனென்றால் இப்ப அது ரொம்ப வசதியா போச்சு. அவன் அதுக்கு வேற விளக்கம் சொல்றான், இங்க இருந்தா தான் அம்மாவுக்கு நாங்க டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், அங்கண்டா டைமுக்கு சாப்பாடு, மணி அடிச்சா சாப்பாடு டைமுக்கு கொடு. அட பைத்தியக்காரா, அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிடுண்டா, அந்த பாச பிணைப்பு அந்த அனாதை விடுதியில வருமா, வயது பிள்ளத்தில் வருமா? நம் பொறுப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக பணத்தை கொடுத்து இதெல்லாம் இப்போ ஒரு பயிற்சியாக்கி கொண்டு வருகிறோம். இதெல்லாம் உடனே நிறுத்திட வேண்டும். எப்பொழுது நேசிப்பு மற்றவர்களுக்காக வாழுகிற அந்த நேசிப்பு பயிற்சி தராவிட்டால் நீ இல்லறம் செய்வதிலே ஒரு அர்த்தம் இல்லை. ஆடு மாடு மாதிரி வேதியிலே புணர்ந்து விட்டு போ, அவ்வளவுதான் நான் சொல்றேன். புணர்ந்து விட்டு போ. அன்பு விருத்தியாக அதை பற்றி நான் சொல்றேன் பாருங்க. இது கொஞ்சம் எல்லை மீறி பேசுகிறேன். நீங்க வளர்ந்தவர்கள் என்றபடியால் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்றபடியால் பேசுகிறேன். இளமை பருவத்தினுடைய விளிம்பிலே காமந்தான் முதுமை மூச்சு நிற்கும். திருமணம் என்ற உடனே காமந்தான் வரும். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல இல்லறம் நடத்தினால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே காமம் போய் அன்பு நின்றுவிடும். காமம் கூட 2வது பட்சம்தான். அதுக்கு அதான் சொல்றேன், காமந்தான் இல்லறம் என்றால் அதை விட அருவறுப்புண்டா? நான் உங்களை கேட்கிறேன். மனைவிக்கு ஒரு சின்ன தலைவலி என்ற உடனே தன் உணர்ச்சிகள் எல்லாம் அடக்கி கொண்டு, என்னப்பா நான் கொஞ்சம் தைலம் பூசட்டுமா என்று கேட்கிற கணவன் இல்லாமல் விட்டு என்னை திருப்திப்படுத்து என்றால் அவன் மனிதனா? இந்த நிறைவை தருவதுதான் இல்லறம். இந்த நிறைவு இல்லாவிட்டால் இல்லறம் முழுமையான ஃபெயிலியர், முழுமையான ஃபெயிலியர். என் ஆசை நிறைவேற வேண்டும் என்றுதான் இல்லறம் என்றால் நான் நினைக்கிறேன் தமிழர்களே அப்படி ஒரு இல்லறம் கடைசி வரையும் வராது. அவர்கள் பொதுநலமாகத்தான் வாழ்வார்கள். இப்பதான் நம்ம புத்திக்கு கழுவுறான் சில பேர், பிரெயின் வாஷ் பண்றான். இப்படி இருந்தா தான் சுதந்திரம், இப்படி இருந்தா தான் சுதந்திரம். அவனை கண்டா வீட்டுக்குள்ள விடாதீங்க. அப்படித்தான் நான் சொல்றேன், அவனை வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க. நஞ்சு நஞ்சேத்துறது கூணி வந்தது மாதிரி வந்து நஞ்சேத்துறதுக்கு வருகிறார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் போட்டி என்றால் பிறகு என்ன இல்லறம்? அன்பு செய்வதில் ஒன்றிலேதான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே போட்டி இருக்க முடியும். நான் அதிகம் அன்பு செய்வதா, அவர் எனக்கு அது அதிகம் அன்பு செய்வதா என்று ஒன்றிலே தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே போட்டி இருக்க முடியும். வேறு எதிலும் போட்டி இருக்க வாய்ப்பில்லை. அந்த இல்லறத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிற பகுதிதான் நாங்கள் படிக்கப் போகிற இல்லற பகுதி. அதை புரிந்து கொள்ள திருவள்ளுவர் சொன்ன இல்லறத்தை பயின்று கொண்டு வந்தால் என்ன ஆகும் என்று கேட்டால் பொது வாழ்வு சிறக்கும். அது ரொம்ப முக்கியம். தனி வாழ்வு அதை விட சிறக்கும். பொது நாள் தனி வாழ்வு எப்படி சிறக்கும் என்றால் பொது வாழ்வுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் இப்ப பாருங்க 10 பேருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், அதுதானே பொது வாழ்வு. உங்களுக்கு நாளைக்கு ஒரு துன்பம் வந்தால் 10 பேர் தொடர்பில்லாதவன் வந்து உதவி செய்வான். திருவள்ளுவர் பல இடங்களில் பரிமாளர் உரை எழுதுற பொழுது அந்த இடத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த இடத்தை என்ன சொல்வார் என்றால் எப்படி அவனுக்கு சிறப்பு வரும் என்றால் இவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லாரும் கொடுப்பார்கள். நீ சமுதாய வாழ்வு வாழ்ந்து பார், உனக்கு ஒரு துன்பம் வந்து விட்டதா ஓடி வருவான். என்ன வேணும் என்ன வேணும் என்று எல்லாரும் வருவான். அதை விடவா ஒரு திருப்தி? நீயா உழைச்சு வாழ்ந்துடுவாய்? நீயா உழைச்சு வாழ்கிற வாழ்க்கையிலே உன்னால நிச்சயமா நீயா உழைச்சு உன்னை காப்பாற்ற முடியுமா? நாளைக்கு போறாய், ஒரு கார் வருகிறது, ஒரு ஆக்சிடென்ட், கால் முறிஞ்சு போச்சு, எப்படி வாழ்வாய்? மற்றவனோடு சேர்ந்து வாழ்ந்தாய், உனக்காக இன்னொருவன் குரல் கொடுப்பான், கை நீட்டுவான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிற இல்லறம். முன்னுரை முற்று பெற்றது. இனி திருக்குறளுக்குள்ளே நுழைய போகிறோம். இது இவ்வளவும் நான் சொல்றது இப்ப நானா ஒன்னும் பெருசா சிந்திச்சு இதை சொன்னதா நினைக்காங்க. திருவள்ளுவருடைய ஆத்மாவினுடைய உணர்வு தெரிஞ்சபடியால் அதை இன்றைய உலகத்திலே வைத்து நான் சொல்லியிருக்கிறேன். இதுல நான் சொன்னது ஒன்றும் இல்லை. இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். யாராவது நமக்கு விஷமேத்தி இருந்தால் அதை உடனடியா கழுவிடுவோம். நம் வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை ஒன்று இல்லை, ஒன்று இல்லை. நான் அது 100 இது இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவான். தமிழனுக்கு தமிழன் தான் சிறந்த வாழ்க்கை, ஆங்கில வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரன் இல்லை. தமிழனுடைய வாழ்க்கை அனுபவத்தினாலே பதிவு செய்யப்பட்ட வாழ்க்கை. ஆக குறைந்தது 5000 ஆண்டு இந்த உலகத்திலே தமிழ் இனம் வாழ்ந்திருக்கிறது. ஆக குறைந்தது ஏன் சொல்கிறேன் என்றால் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தை பார்த்தால் இப்படி ஒரு சுத்தமான இலக்கண நூல் வர வேண்டுமென்றால் 10000 ஆண்டாவது அந்த மொழி பயிற்சியிலே இல்லாமல் அப்படி ஒரு இலக்கணம் வராது. நீண்ட காலம் வாழுகிற பொழுது என்ன அனுபவம் வரும் என்றால் அந்த வாழ்க்கையை சுகப்படுத்திக் கொள்கிற அந்த டெக்னிக்குகள் தெரியும். அதானே முறை. இப்ப நீங்க உங்க வீட்டிலேயே இருந்தா மழை பெஞ்சா இந்த இடத்துல ஒழுகும்னு தெரிஞ்சு அந்த இடத்துல கிண்ணம் வைப்பீர்களா இல்லையா? அது இயல்புதா என்றால் நான் அந்த வீட்டுக்கு புதுசா வர ரெண்டு பேருங்க, எனக்கு தெரியாது. அது போலத்தான் ஒரு உலகத்திலே நீண்ட இனத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தால் அந்த வாழ்க்கை அனுபவத்தினாலே எந்தெந்த இடத்திலே என்னென்ன இருக்கிறது என்று ஒரு சுகம் வரும். அப்ப நீண்ட காலம் தொன்மையுடைய இனத்துக்கு அந்த பயிற்சி உண்டு. அந்த பயிற்சியிலே நாங்கள் முதன்மையானவர்கள் என்ற அந்த பெருமிதத்தை தயவு செய்து மறந்து போகாதீர்கள். அந்த பெருமிதத்திலே நாங்கள் முதன்மையானவர்கள். இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம். எப்படி வாழ்ந்தால் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கலாம் என்று நாங்கள் பயிற்சி பண்ணி முடிவெடுத்தாகிவிட்டது. வெள்ளைக்காரனுடைய வாழ்க்கை ஒரு 600 ஆண்டு வாழ்க்கை. அவனை நான் தப்பு சொல்ல இல்லை, அவனை தப்பு சொல்ல இல்லை. அவன் இப்பதான் பயிற்சி ஆரம்பித்திருக்கிறான், அவன் வாழ்க்கை இப்பதான் பயிற்சி. அவன் ஆனா முடிவு பண்றான், தப்ப தப்புன்னு ஒத்துக்கொள்கிறான். ஆனால் அவனிடம் வந்த செல்வம் காரணமாக அவனுடைய பயிற்சி வாழ்க்கையே நம்முடைய முடிவு வாழ்க்கையாக நாங்கள் ஆக்க தலைப்பட்டிருக்கிறோம். வாழ்வமைப்பிலே நாம் அவனுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர அவனிடம் வாங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த வாழ்க்கை நெறியை திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்பதை இன்றிலிருந்து ஒரு 25 அதிகாரம் என்று நினைக்கிறேன், எனக்கு இந்த எண்ணிக்கை கணக்கெல்லாம் வராது, அது புஸ்தகம் இருக்கிறபடியா நீங்களே எண்ணிக்கொள்ளலாம். அந்த படித்தை படிக்கப் போகிறோம். இல்லற வயலுக்குள் முதல் அதிகாரம் இன்றைக்கு ஆரம்பமாகிறது.
திருக்குறளினுடைய இல்லறவியல் என்கின்ற பகுதிக்குள்ளே இப்பொழுது நாம் நுழையப் போகிறோம். நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திருவள்ளுவர் நூலை, தன்னுடைய நூலை நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக அதை பகுதிகளாக பிரித்திருக்கிறார். முன்பே நான் அந்த உவமையை சொல்லியிருக்கிறேன், ஒரு பெரிய கேக்கை பெருந்துண்டுகளாக வெட்டி பிறகு அதிலே சின்னத்துண்டுகள் வெட்டி பிறகு அதிலே சின்னத்துண்டுகள் வெட்டி ஒரு துண்டை எடுத்து தீர்த்துவது போல செய்த திருவள்ளுவர் குறள் நூலை செய்திருக்கிறார். அவர் வெட்டிய பெரிய துண்டுகள் 3, அதற்கு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பெயர் வைத்திருக்கிறார். பால் என்பது பெரிய பகுதி. அதற்கு பிறகு அந்த ஒரு பாலை எடுத்துக்கொண்டு அதற்குள்ளே துண்டுகள் வெட்டுகிறார், அதற்கு இயல் என்று பெயர் வைக்கிறார். பிறகு ஒவ்வொரு இயலுக்குள்ளேயும் அதிகாரங்கள் என்று அடுத்த துண்டுகள், பிறகு ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளேயும் அந்த கடைசி பெரிய துண்டை 10 துண்டுகளாக வெட்டி 10 குறள்கள். இப்போ நாம் ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிடலாம். இதுதான் திருவள்ளுவர் அமைத்திருக்கிற அந்த அமைப்பு. இப்பொழுது நாங்கள் ஒரு பெரிய துண்டு வெட்டி கையிலே வைத்திருக்கிறோம், அதற்கு அறத்துப்பால் என்று பெயர். அந்த அறத்துப்பாலிலே 3 சின்ன துண்டுகளை வெட்டுகிறார். 1 இல்லறவியல், அடுத்தது துறவரவியல், அடுத்தது ஊழியல் என்று 3 துண்டுகள். திருக்குறளுக்குள்ளேயே ரொம்ப சின்ன இயல் என்பது ஊழியல் தான். ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சின்னனாக சொல்லியிருக்கிறார். ஒரு அதிகாரத்தை ஒரு இயலாக ஆக்கியிருக்கிறார். அதற்கு காரணங்கள் எல்லாம் நாங்கள் அங்கே போய் படிப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பகுதி அறத்துப்பால் என்பதற்குள்ளே முதல் இயலாக இருக்கிற இல்லறவியல் என்ற பகுதியை இப்பொழுது நாங்கள் படிக்கப் போகிறோம். இல்லறவியல் பற்றிய முன்னுரையை நீண்ட நேரம் சொல்லிவிட்டேன். இனி இல்லறம் என்ற அந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிற முதல் பகுதிக்குள்ளே நுழையப் போகிறோம். இல்வாழ்க்கை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர். இப்ப நான் சொன்ன முன்னுரை சொல்லப்படாமல் இருந்திருந்தால் இது நமக்கு தெரிந்த விஷயம்தானே என்று நாங்கள் நினைத்திருப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் அதை எப்படி ஒழுங்குபடுத்துகிறார் என்பதை இனி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். திருக்குறளினுடைய அறத்துப்பாலினுடைய இல்லறவியலினுடைய முதல் அதிகாரமாகிய இல்லறம் என்கின்ற அதிகாரத்தை இப்பொழுது நாங்கள் நுழைகிறோம். அந்த அதிகாரம் முதல் அதிகாரமாக இருக்கிறபடியால் இல்லறம் என்கின்ற மொத்த இல்லறையலுக்குமான ஒரு பாயிரத்தை பரிமளழகர் எழுதி பிறகு இந்த இல்லறம் என்கின்ற அதிகாரத்துக்கு பாயிரம் எழுதுவார். புதிதாக வந்திருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன், பாயிரம் என்பது அந்த பகுதியை விளங்கப்படுத்துகிற ஒரு துண்டு, அதுதான் பாயிரம். சுருக்கமாக சொன்னால் அதுதான். இப்போ இந்த இல்லறம் என்கின்ற இல்வாழ்க்கை என்கின்ற இந்த அதிகாரத்துக்குள்ளே திருவள் பரிமளலருக்கு 2 வேலை வருகிறது. இல்லறத்துக்கான பாயிரமும் சொல்ல வேண்டும் என்றால் இல்வாழ்க்கை என்ற அதிகாரம்தான் இல்லறம் என்பதனுடைய முதல் அதிகாரம். ஆகவே இல்வாழ்க்கை இல்லறத்துக்குள்ளே நுழைவதாகிய அந்த இல்லறத்தை பற்றிய பாயிரமும் சொல்லி, இனி இந்த எடுத்துக்கொண்ட அதிகாரமாகிய இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்துக்கான பாயிரமும் சொல்ல வேண்டும். அதை நாங்கள் இப்பொழுது படிக்கப் போகிறோம். உங்கள் நூலை கூடாகவும் செவிக்கூடாகவும் அதை கேளுங்கள். தம்பி வாசிப்பார்.